மறுபடியும் நம்மளுடைய தியானத்தின் தலைப்புக்கு திருப்போம். இயேசு கற்பித்த அனைத்தும், அவர் கற்பித்த ஒவ்வொன்றையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அவருடைய சிஷ்யர் என்றால் நாம் அதை செய்ய வேண்டும். பெரிதான கட்டளை மத்தேயு 28 நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டுமா? 18-20 வசனங்கள் வரை உலகத்தின் வெளிச்சமாயிருக்க வேண்டுமா? நாம் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். மலை பிரசங்கத்தை பார்த்தோம். நாம் இப்பொழுது மத்தேயு 7 அதிகாரத்திலே கடைசி பகுதியிலேயே இருக்கிறோம். போன தியானத்திலே வரம் கள்ளத்தீர்க்க தரிசியிலே வரத்தை வைத்தல்ல கனியை வைத்து அறிய வேண்டும் என்று நாம் தியானித்தோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வழி மிகவும் குறுகலான வழி, ஜீவனுக்கான வழி. மலை பிரசங்கத்திலே குறுகலான வழியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரட்சிப்பின் வழி அல்ல. ரட்சிப்பு கிறிஸ்துவின் மேல் கொண்ட விசுவாசத்தினால் மாத்திரம் வருகிறது, கிரியையினால் வருவதில்லை. மலை பிரசங்கத்தை கை கொள்வதனால் ரட்சிப்பு வருவதில்லை, ஜீவன் கிடைப்பதில்லை. முதலாவதாக கிறிஸ்துவினிடத்திலே வர வேண்டும். நான் பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். பாவம் மன்னிப்புக்காய் நான் எதையாகிலும் செய்ய முடியாது. முழு விலை கிரயத்தையும் என் பாவத்திற்காய் சிலுவையிலே கிறிஸ்து மரித்தார். அவர் விலை கிரயத்தை செலுத்தினார். அங்கிருந்து பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். பாவம் மன்னிப்பை ஆண்டவரிடத்திலிருந்து இலவசமான ஈவாய் பெற்றுக் கொள்கிறோம். அது எப்பொழுது நடக்கிறது? நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் திரும்பும் பொழுது. நான் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாமல் கிறிஸ்து என் பாவத்திற்காய் மன்னித்தார் என்று மறித்தார் என்று விசுவாசிப்பதிலே பிரயோஜனம் இல்லை. மனம் திரும்பி விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். அநேகர் விசுவாசிக்கிறார்கள், உலகம் முழுவதும் என் பாவத்திற்காய் கிறிஸ்து மறித்தார் என்று விசுவாசிக்கிறார்கள். ஆனால் 95% அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அப்படி என்றால் அவர்கள் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் மறுபடியும் திரும்ப வேண்டும். ஆனால் என்னுடைய விசுவாசம் உண்மையானதா இல்லையா என்று எப்படி அறிந்து கொள்வது? யாக்கோபு சொல்கிறார் அவருடைய நிருபத்திலே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அங்கேதான் மலை பிரசங்கம் வருகிறது. என்னுடைய விசுவாசம் உண்மையான விசுவாசமா? அது என்னிலே ஒரு வாஞ்சியை உண்டு பண்ணும். மலை பிரசங்கத்திலே சொல்லப்பட்ட வாழ்க்கையை வாழும்படியான வாஞ்சை உண்டாகும். ஒரு மனுஷன் விலங்குகளை காட்டிலும் வித்தியாசமான விருப்பங்கள் உடையவனாக இருக்கிறானே, அதே போல ஒரு கிறிஸ்தவனுக்கு பரலோகத்தின் விருப்பங்கள் உண்டு. தேவன் ஆதாமை சிருஷ்டித்த போது ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்தார். அவனிடத்திலே மாம்சமும் இருந்தது, ஆகவே ரெண்டு ஈர்ப்புகள் இருந்தது. கீழான இழுப்பு அவனிடத்திலே விலங்குகளைப் போல சுயம் இருந்ததினால் கீழே இழுத்தது. மேலே சுவாசம் இருந்ததினாலே மேலே உண்டான ஈர்ப்பு. ஏதேன் தோட்டத்திலே கீழான ஈர்ப்புக்கு இடம் கொடுத்தான், அப்படித்தான் பாவம் செய்தான். கீழான ஈர்ப்புக்கு நாம் இடம் கொடுத்து கொண்டே இருப்போம். ஆனால் மனிதன் விலங்கை போல மாறுகிறான். உலகம் முழுவதும் அநேகரை எப்படியாய் பார்க்கிறோம்? விலங்குகளைப் போல நடந்து கொள்கிற மனிதர்கள். விலங்குகளிடத்திலே தேவனிடத்திலே விருப்பம் இல்லை. அதே போலதான் அநேகருக்கு மனுஷர்களுக்கும் விலங்குகளைப் போல இருக்கிறார்கள். ஆனால் மனசாட்சியின் சத்தத்திற்கு நாம் செவிசாய்க்கும் பொழுது நாம் அவரை நோக்கி திருப்புவோம். அதுதான் முதல் படி, ரட்சிப்புக்கான முதல் படி. அந்த சத்தத்துக்கு நாம் செவிசாய்க்கும் பொழுது, நாம் உண்மையாலுமே மறுபடியும் பிறக்கும் பொழுது மலை பிரசங்கத்திலே சொல்லப்பட்ட வாழ்க்கையை வாழும்படியான வாஞ்சையை உண்டு பண்ணும். யாக்கோபு இப்படியாய் சொல்கிறார், யாக்கோபு 2:26, ஆவி இல்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாயிருக்கிறது. அவர் விசுவாசத்தை இப்படியாய் ஒப்பிடுகிறார், சரீரத்தின் அவயவங்களை போல. வேதத்தில் உள்ள எல்லா சத்தியங்களையும் நாம் விசுவாசிக்கலாம். அது எதற்கு ஒப்பா இருக்கிறது? இந்த நபர் 10 உண்டு, 10 விரல்கள் உண்டு, 2 இருக்கிறது, 1 வாய், 2 உள்ளான உறுப்புகள், லிவர், கிட்னி, இருதயம், இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இவன் மறித்த ஒரு நபர். அதுல பிரயோஜனம் என்ன? அவர் கண் இல்லையோ, காது இல்லையோ, இருதயம் இல்லையோ, கிட்னி இல்லையோ, செத்திருந்தா அது இருக்கோ இல்லையோ பொருட்டே அல்ல. ஆகவே எல்லா உபதேசத்தையும் விசுவாசித்து நம்பி பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவன் இல்லாது இருந்தால் என்ன பிரயோஜனம்? பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே இங்கே எழுதப்பட்டிருக்கிற வாழ்க்கையை வாழும்படியான வாஞ்சியை உண்டு பண்ணவில்லை என்றால் ஒன்றுத்துக்கும் உதவாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. எப்படி இருக்கிறது? சரீரம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஆவி இல்லை, சுவாசம் இல்லை. ஒரு கை உயிரோடு இருந்து ஒரு கை இருந்தால் அது மேன்மை, இரண்டு கை வைத்து செத்தவரை காட்டிலும். ஆகவே நம்மளுடைய உபதேசத்திலே மேன்மை பாராட்டக்கூடாது. ஜீவன் இருக்கிறதா இல்லையா அதிலேதான் மேன்மை பாராட்ட வேண்டும். ஜீவனுக்கு செல்லும் வழி குறுகலானது. கள்ள தீர்க்கதரிசி அநேகரை இடம் கொடுக்கும்படி வாசலை விரிவுபடுத்துகிறார். நிறைய ஜனங்கள் வரும்படி விரிவுபடுத்தி அநேகர் அப்படி செய்கிறார்கள். பழைய உடன்படிக்கையிலே நோவா பெரிய மாதிரி வாசலை விரிவுபடுத்தவில்லை. பாலியல் பாவம் அசுத்தம் போராட்டம் நிறைந்த தீமையான ஜனங்களின் மத்தியிலே வாழ்ந்தார். கடைசி நாட்கள் நோவாவின் நாட்களை போல இருக்கும் என்று சொன்னார். இந்த நாட்கள் போல நோவா ஆனால் வாசலை குறுகலாய் வைத்திருந்தார். நிபந்தனை கை கொள்ளாமல் நீ உள்ளே நுழைய முடியாது. கடைசியாய் குடும்பத்தினர் மாத்திரமே நிபந்தனையை நிறைவேற்றினார்கள். நோவாவினுடைய சபையிலே எட்டே நபர், தானும் தன்னுடைய மனைவி, மூன்று மகன்கள், மருமகள்கள், அவ்வளவுதான். வேற யாரும் வர விருப்பம் இல்லையா? முழு உலகத்திற்கும் அந்த காலகட்டத்திலே பிரசங்கித்தார். பேலைக்குள்ளாய் பிரவேசிங்கள், ஆனால் எட்டு பேர் மாத்திரம் தான் பிரவேசித்தார்கள். தரத்தை குறைத்திருந்தால் நோவா நீதியின் உபதேசி என்று அழைக்கப்படுகிறார். 8,000 பேர் உள்ளே வந்திருக்கிறான். ஆனால் எல்லாரும் வந்திருப்பார்கள், ஆனால் பேலைக்குழாய் நுழைந்திருக்க மாட்டார்கள். பேலை அழிந்திருக்கும், எல்லா மனிதர்களும் அழிந்திருக்கும். கடைசி காலம் நோவாவின் நாட்களை போல இருக்கும் என்றால் தேவனுடைய தரத்தை குறைக்காத நீதியின் உபதேசிகளாக இருக்க வேண்டும். சிலர் இயேசு சொன்ன வாசலை காட்டிலும் சில லீகலிஸ்ட் பரிசேயர்கள் அதை குறுகலாக்குகிறார்கள். இயேசு சொல்லாத காரியங்களை தாங்கள் சொல்லி இயேசு சொன்ன வாசலை காட்டிலும் அந்த வாசலை குறுகலாக்குகிறார்கள். வாசல் சரியான அளவில் இருக்க வேண்டும். ஆகவேதான் வேதத்தை அறிந்திருக்க வேண்டும். கள்ளத்திற்கு தரிசிகள் வாசலை வெறுவாக்குகிறார்கள். இயேசு சொன்னதை காட்டிலும் குறைவாக்குகிறவரும் கள்ளத்திற்கு தரிசிகளாம் என்று சொல்லலாம். அவர்களுடைய கனிகளை வைத்து அவர்களை அறிவீர்கள். எப்பொழுதும் பரீட்சை என்ன? பரிசுத்த ஆவியானவரின் கனி. பரிசுத்த ஆவியானவர் கனிதான் பரிசுத்தாவியின் வரங்களை காட்டிலும் மிகவும் முக்கியம். ரெண்டுமே அத்தியாவசியம்தான், ஆனால் வரத்தை காட்டிலும் கனி முக்கியம். இயேசுனுடைய வாழ்க்கையிலே 33.5 வருடம் அவருடைய வாழ்க்கையில கனி இருந்தது. வரம் 10%, 3.5 வருடம் தான் இருந்தது. எது மிகவும் முக்கியம்? அங்கேதான் பதில் இருக்கிறது. ஆவியின் கனி வரத்தை காட்டிலும் 10% இயேசுனுடைய வாழ்க்கையிலே முக்கியமானது. ரெண்டுமே தேவையா? ரெண்டுமே தேவைதான். ரெண்டும் ஒரே முக்கியத்துவம் அல்ல. அதுதான் அடுத்த பகுதியிலே வாசிக்கிறோம். மத்தேயு 7:21 அதுக்கு முன்பாக 13-15 20 வரை கனியின் முக்கியத்துவத்தை வாசிக்கிறோம். நல்ல கனி, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். கனிகளை வைத்து அறிவோம். அதை 16 படித்து ஆரம்பித்தோம். அதே வசனத்தை வைத்து 20 அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அதே வாக்கியம் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. கனியை முக்கியத்துவப்படுத்துகிறது. பின்பு வரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். வரம் என்று வரும்பொழுது அவர் சொல்கிறார், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை. கனி பிதாவின் சித்தத்தை செய்வதே கனி என்று சொல்கிறார். அருமையான ஒரு வாக்கியம். கனி என்ன? நான் பேசுகிற கனி என்ன? இயேசு சொல்கிறார், என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அதுதான் கனி. பிதாவின் சித்தம் செய்வது, அது என்னவா இருந்தாலும் சரி, என்னுடைய சித்தத்தை மறுதளிப்பது. என்னுடைய சித்தத்தை மறுதளிக்காமல் தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய முடியாது. இயேசு கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய சித்தத்திற்கு இல்லை என்று மறுப்பு தெரிவிக்காமல் பிதாவின் சித்தத்தை செய்ய முடியவில்லை. என்னுடைய சித்தம் அல்ல என்று சொல்லுவதுதான் 19 வாசிக்கிறோம். நல்ல கனிக்கூடாத மரெல்லாம் வெட்டுண்டு. என்னுடைய சித்தம் எப்பொழுதுமே தேவனுடைய சித்தத்துக்கு முரண்பாடா இருக்கிறது. தேவனுடைய சித்தத்திற்கு முரண்பட்டு இருக்கிறது. மனுஷனுடைய சுய சித்தம் தேவனுடைய சித்தத்திற்கு முரணாயிருக்கிறது. இல்லை என்றால் இயேசு என்னுடைய சித்தம் அல்ல என்று சொல்லியிருக்க மாட்டார். பரலோகத்திலே மனுஷனாய் மாறுவதற்கு முன்பாக அவர் இருந்த பொழுது, என்னுடைய சித்தத்தை செய்கிறேன், ஏனென்றால் என் சித்தமும் பிதாவின் சித்தம் ஒன்றா இருக்கிறது என்றார். மனுஷனாய் பூமிக்கு வந்த பொழுது யோவான் 6:38, நான் பரலோகத்திலிருந்து என் சித்தம் செய்ய அல்ல, என் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வந்தேன். ஏன் ஆண்டவரே? அது என்னுடைய பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்வார். என்னுடைய சித்தத்தை அல்ல, பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வந்தேன். எப்படியாய் சொல்ல முடியும்? ஒரு சிலுவையிலே என்னுடைய சித்தம் தேவனுடைய சித்தத்தும் குறுக்காய் நிற்கிறது. அங்கேதான் நான் மறிக்க வேண்டும். அங்கே நான் மறித்தால் தேவனுடைய சித்தத்தை செய்வேன். ஆகவே என்னிடத்துல வந்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் அதில் பிரவேசிப்பதில்லை. அநேகர் தேவனிடத்திலே ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறார்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தாவே என்று சொல்வது எதை நிரூபிக்கிறது? அவருடைய உபதேசம் சரியா இருக்கிறது. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்வது அவர் உணர்ச்சி வசமாய் பரவசம் அடைந்திருக்கிறார். ஓ தேவன் என்னுடைய ஆண்டவர் கர்த்தர் என்று பரவசம் அடைந்திருக்கிறார். ஆனால் உண்மையாலுமே அவருடைய அன்றாட வாழ்க்கையிலே பிதாவின் சித்தத்தை செய்யாமல் இருப்பதனால் தேவன் கர்த்தராய் இல்லை என்பதை அறியாமல் இருக்கிறான். பிதாவின் சித்தத்தை செய்கிறவன், அதன் அர்த்தம் என்ன? தன்னுடைய சித்தத்துக்கு மறித்து தன்னுடைய சித்தத்தை சிலுவையில் அறிந்து பிதாவின் சித்தத்தை செய்கிறவன், அவர்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். இந்த வசனத்தின்படி அவர் தகுதி பெற்றுவார். பின்பு அநேகரை குறித்து பேசுகிறார். 22 வசனம், அந்நாளில் அநேகர் ஒன்னு ரெண்டு அல்ல, ஆயிரக்கணக்கானோர் நியாயத்திற்பு நாட்களிலே அநேகர் தேவனுக்கு முன்பாய் நின்று கர்த்தாவே கர்த்தாவே சரியான வார்த்தையை பயன்படுத்துவார்கள். உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். தீர்க்க தரிசனம் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த நல்ல வரம். 1 கொரிந்தியர் 14:1 அதை நாம் தேடும்படி உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை அவருடைய வாயாய் பிரசங்கிப்பது, ஏதோ ஒரு உபதேசியார் போல அல்ல. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள், அது வேதபாரர்களுடைய ஊழியம். வேதபாரர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையிலே ஒரு புரிதல் உண்டானவர்கள். தீர்க்க தரிசனமாய் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்கள், ஜனங்களுடைய தேவைக்கு தகுந்த பேசுகிறவர்கள். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரம். ஆண்டவர் சொல்கிறார், அநேக ஜனங்கள் அவரிடத்திலே வந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், ஜனங்களே தீர்க்கு தரிசன ஆவியினால் ஆசீர்வதித்தோம். அநேகர் சொல்வார்கள், உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், அநேக பிசாசு பிடித்தவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்தோம், அவர்கள் எல்லாவற்றையும் விரட்டினோம். 3வது கூட்டம், உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம். 1-2 அற்புதம் அல்ல, அநேக அற்புதங்களை உங்களுடைய நாமத்தினாலே செய்தோம். இதெல்லாம் நிஜமான அற்புதங்கள், ஏதோ இந்த நாளிலே காணப்படுகிற பொய்யான அற்புதம் அல்ல. தொலைக்காட்சிகளிலே மேடைகளிலே அற்புதம் என்று சொல்லுகிற பொய்யான காரியம் அல்ல, உண்மையான அற்புதம். இவைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய நாமத்தினாலே செய்தோம். 3 தடவை வாசிக்கிறோம் அந்த வாக்கியம் வருகிறது. உம்முடைய நாமத்தினாலே, உம்மது நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நான் அவரிடத்துல சொல்வேன், நான் ஒருபோதும் உங்களை அறியேன். என்னுடைய நாமத்தினாலே அற்புதம் செய்தீர்கள், அதிலே சந்தேகம் இல்லை. ஆண்டவரிடத்துல போய் பொய் சொல்வதற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்காது, அது நடக்க முடியாது. இந்த நாளிலே ஒருவர் உங்களை ஏமாற்றலாம், அற்புதம் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு தந்திரமா இருக்கலாம். அடிக்கடி ஜனங்கள் இன்னொரு இடத்திலே செய்த அற்புதத்தை சொல்லி காட்டுவார்கள். அநேக பிரசங்கியார்கள் இன்னொரு இடத்திலே செய்த அற்புதம் என்று சொல்வார்கள். இயேசு ஒருபோதும் மற்ற இடங்களிலே செய்த அற்புதத்தை பேசவில்லை, அந்த நேரத்திலே ஜனங்களுக்கு முன்பாக அற்புதம் செய்தார். இந்த நாளில் அநேக வஞ்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இங்கே அவரிடத்திலே சொல்கிறார், நான் உங்களை அறியேன், என்னிடத்திலிருந்து விலகி போங்கள், அக்கிரம செய்கைக்காரர்களே, பாவத்திலே வாழ்கிறவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். முக்கியமான பிரச்சனை என்ன? பாவத்தை குறித்து அவர்களுடைய மனப்பான்மை என்ன? எத்தனை பிசாசுகளை விரட்டினார்கள் என்று கேள்வி அல்ல, எத்தனை அற்புதங்கள் செய்தார்கள் என்று கேள்வி அல்ல, எவ்வளவு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்பது கேள்வி அல்ல, அவர்களுடைய பாவத்தின் மீது மனப்பான்மை என்ன? அருமையான நண்பர்களே, இது இயேசுனுடைய வார்த்தை என்று நம்புகிறீர்களா? இப்படிதான் ஞாயிற்றுப்பு நாளிலே இதே போல துல்லியமாக இருக்க போகிறது என்று நம்புகிறீர்களா? தொலைக்காட்சிகளை பார்க்கிற பெரிய சுகமாக்குறவர்கள், மேடையிலே அருமையாய் பேசுகிறவர்கள், சரளமாய் பேசுகிற ஸ்திரீகளும் மனுஷர்களும் இவ்வளவாய் நீங்கள் மெச்சிக்கொள்ளுகிறீர்கள்? தேவனுக்கு என்று பெரிய அற்புதங்கள் செய்கிறார்கள், பிசாசுகளை விரட்டுகிறார்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். அவர்களிலே அநேகர் நரகத்திலே எரியுண்டி போடுவார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அநேக கிறிஸ்தவர்கள் நம்புவதில்லை. வஞ்சிக்கிறவர்களை கொடுத்து நான் அவ்வளவாய் ஆச்சரியப்படுவதில்லை. அவர்கள் பொய்யான வரங்கள் ஈவுகள் என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் இதை நம்புகிற ஜனங்கள் அவ்வளவு மதீனமாய் குருட்டாட்டத்திலே ஆவிக்குரிய வார்த்தையிலே இவர்கள் சொல்லுகிறது எல்லாவற்றையும் நம்பி அதை விசுவாசிக்கிறார்களே, கனிகளை பாணாமல் இருக்கிறார்களே. இந்த நபர் பண ஆசையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறாரா? என் பணத்தை பயன்படுத்தி அவர் சொகுசாய் வாழ்கிறாரா? அவர் தாழ்மையான நபரா? தேவ பக்திக்கான வாழ்க்கைக்குள்ளா என்னை நடத்துகிறாரா? விவாகரத்து செய்தவரா? பாலியல் பாவத்திலே அவர் ஏமாற்றுகிறாரா? இதை கொடுத்து யாரும் கவலைப்படுவதில்லை. இயேசு அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நான் ஒருபோதும் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள். உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை நான் சொல்ல விரும்புகிறேன். இது இயேசு கிறிஸ்துவனுடைய துல்லியமான வார்த்தை. இதே போலதான் கிறிஸ்து மறுபடியும் வரும்போது நடக்கும். நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இப்படிதான் நடக்கும். அநேகர், ஆயிரக்கணக்கானோர் அந்த நாளிலே அவரிடத்திலே வந்து, பெரிய தேவனுடைய மனுஷர்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களே அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்று அந்த நாளிலே கண்டுபிடிப்பீர்கள். அப்பொழுது ஆண்டவரிடத்திலே நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ஆண்டவரே, இவர் தொலைக்காட்சியிலே பிரசங்கித்தாரே, அநேகரிடம் பிரசங்கித்தாரே, அநேகர் எங்களுக்கு சரிசாய்த்தார்கள், அநேகர் எங்களுக்கு பணம் அனுப்பினார்கள், எங்கள் புரோகிராமை கேட்டார்கள், நாங்கள் சொகுசாய் வாழ்ந்தோம், பிசாசுகளை உடைய நாமத்தினால் விரட்டினோம், வல்லமையான செய்தியை உடைய நாமத்தினாலே பிரசங்கித்தோம், அநேக பிசாசு பிடித்தவர்கள் விடுதலையானார்கள், அநேக அற்புதங்களை செய்தோம் உடைய நாமத்தினாலே. அவர் சொல்வார், என்னை விட்டு அகன்று போங்கள், ஒருபோதும் நான் தனிப்பட்ட விதத்திலே உங்களை அறியவில்லை, உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட உறவு எதுவும் இல்லை, சில உபதேசங்கள் நீங்க அறிவித்தீர்கள் நல்லதுதான், ஒரு வேதியியல் ஆசிரியர் வேதியியல் படித்ததினால் வேதியியலை அருமையாய் நடத்த முடியும், அதே போல பைபிள் படித்தவர் பைபிளை பிரசங்கிக்க முடியும், ஆனால் தேவனோடு தனிப்பட்ட உறவு இல்லை. தனிப்பட்ட உறவு இருந்திருந்தால் அவர்கள் தேவனுடைய கிறிஸ்துவின் சுவாபத்தை பெற்றிருந்திருப்பார்கள். அது தாழ்மை, பணாசிலிருந்து விடுதலை, ஒருபோதும் ஏழைகளை வஞ்சியாமல் இருப்பது, எப்பொழுதும் ஜனங்களின் நன்மையை நாடுவது, தங்களை மேன்மை பாராட்டதுபடி கிறிஸ்துவனிடத்திலே ஜனங்களை அழைத்து வருகிறவர்கள். ஆகவே நம்மை நாமே கேட்கிற நல்ல கேள்வி, கடைசி நாட்களிலே மிகவும் முக்கியமான காரியம் என்ன? அது வரமா அல்லது பாவத்திலிருந்து விடுதலையா? ஏன் அவர்களை அவர் விரட்டினார்? நீங்கள் செய்ததெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. செவிசாயங்கள், நீங்கள் செய்த அற்புதம், பிசாசுகளை விரட்டினது, ஊழியம், தீர்க்க தரிசனம், ஆண்டவர் சொல்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பாவத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகாத பட்சத்தில் முக்கியமான காரியம் என்ன? பாவத்திலிருந்து விடுதலை. அக்கிரம செய்யக்காரர்களே, ஒன்னியவான் 3:5 வாசிக்கிறோம், பாவம்தான் அக்கிரமம், பாவம் செய்கிற நீங்கள் அக்கிரமம் செய்கிறீர்கள். கடைசி நாட்களிலே முக்கியமான கேள்வி என்ன? பாவத்திலே உங்களுடைய மனப்பான்மை என்ன? நீங்கள் செய்த ஊழியம், நீங்கள் கொடுத்த கைப்பிரதை, நீங்கள் கொடுத்த சுவிசேஷ ஊழியம், இதெல்லாம் முக்கியமல்ல. உங்கள் ஊழியம் அல்ல, பாவத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற மனப்பான்மை என்ன? அநேகர் தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிறோம் என்று திருப்தியாக இருக்கிறார்கள். அது கடைசி நாட்களிலே பிரதானமான காரியம் அல்ல. பாவம் என்று வரும்பொழுது என் இருதயத்திலேயே, தந்திரம் வாழ்க்கையிலே என்னுடைய மனப்பான்மை என்ன? அதுதான் மலை பிரசங்கத்தின் சாராம்சம். மலை பிரசங்கத்தை எப்படியாய் முடிக்கிறார்? ஊழியத்தை குறித்து காணப்படுகிற காரியம் ஏதும் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கை, அதுதான் மிகவும் முக்கியம். அதுதான் கள்ள தீர்க்கதரிசியும் உண்மையான தீர்க்கதரிசியும் வித்தியாசப்படுத்தும். உண்மையான தீர்க்கதரிசி பரிசுத்தத்தை முக்கியத்துவப்படுத்துவார், வரத்தை அல்ல. கனிகளை வைத்து அறிவீர்கள், வரங்களை வைத்து அல்ல. ஏற்கனவே 16-20 வரை சொன்ன காரியம் இங்கே சொல்வதற்கு வித்தியாசமாக இருக்கிறது. உபதேசத்தை பற்றி செல்ல வேண்டாம், கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லலாம், சரிதான். ஆனால் அவர்களுடைய கனிகள் என்ன? கனிகளை பாருங்கள், வரங்களை வைத்து வஞ்சிக்கப்பட வேண்டாம். இந்த வரங்களை எப்படி பயன்படுத்தலாம்? எப்படி சாத்தானுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்கள் என்று இருக்கிறது? சாத்தானுக்கு அநேக வரங்கள் இருக்கிறது. பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து அக்கினியை கீழே வரப்பண்ணின நபர் எலியா அல்ல, யோபு புத்தகத்திலே பிசாசு தான் கொண்டு வர வைத்தான், அவனிடத்திலே வரங்கள் இருந்தது. யோபுதான் முதல் எழுதப்பட்ட புத்தகம். 1 அதிகாரத்திலே பரலோகத்திலிருந்து அக்கினி வந்தது என்று வாசிக்கிறோம். யார் அனுப்பினது? சாத்தான். யோபுனுடைய சொத்துகளிலே அக்கினியை வரவைத்தான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்கள் அவனிடத்தில் இருந்தது. தேவனுடைய ஊழியர்களை தாக்கும்படி அவன் தன்னுடைய வரத்தை பயன்படுத்தினான். ஜனங்களிடத்திற்கு யோபு 2 இடத்துல வாசிக்கிறோம், வியாதியை வரவைக்க முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அநேக வரங்கள் சாத்தான் இடத்துல இருந்தது. இன்று அப்படி அநேக தந்திர மந்திரவாதிகளிடத்திலே அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கலாம். சாத்தான் இடத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்கள் உண்டு. அவன் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான்? சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டி இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்கள் இருக்க முடியாது, அது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். இப்பொழுது கேள்வி என்ன? தேவன் சாத்தானுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரத்தை ஏன் கொடுத்தார்? எப்பொழுது கொடுத்தார்? அவன் சாத்தானாய் மாறினதற்கு அப்புறமா அல்லது தூதனாய் இருந்த பொழுதா? சாத்தானாய் மாறுவதற்கு முன்பாய் தெளிவாய் சொல்ல முடியும். பிசாசாய் மாறினதற்கு அப்புறம் தேவன் கொடுத்திருக்க மாட்டார். அவனுக்கு வரங்களை சாத்தானாய் மாறுவதற்கு முன்னாடி வரங்களை கொடுத்திருந்தார். அதை இசைக்கல் 28 வாசிக்கலாம். அவனத்துல அநேக திறமை இருந்தது, ஞானம் நிறைந்த நபர், அழகு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அநேக வரங்கள் தேவனுக்கு அவன் கொடுத்தார். ஒரு தூதனாய், பரிசுத்த தூதனாய், அபிஷேகப்பட்டதுனாய் இருந்த பொழுது இசைக்கல் 28:14 அபிஷேகப்பட்ட சேரப் என்று அழைக்கப்படுகிறான். அபிஷேகம் என்று எப்பொழுதுமே சொல்லும் போது அப்பாற்பட்ட வரம். இசைக்கல் 28:14 அபிஷேகப்பட்ட தூதன் அந்த ஈவுகளை தனக்காய் பயன்படுத்தினான். தேவனை மேம்படுத்தாமல் தன்னை மேம்படுத்தும்படி அதை பயன்படுத்தினான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கிறார்கள். ஒரு காலத்திலே உண்மையான கிறிஸ்தவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். தேவனை தேடினார்கள், தேவனிடத்தில் இந்த வரத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது வரத்தை தங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள். கெட்ட குமாரனை போல பிதாவினிடத்திலே வந்து வரங்களை பெற்றுக்கொண்டு தனக்காக பயன்படுத்தினான். அநேக பிரசங்கியார்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். தேவனிடத்திலே வந்து வரங்களை பெற்றுக் கொள்கிறார்கள், வெளியே போய் தங்களை மேம்படுத்தும்படி பயன்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்மறையான ஒரு சுவாபம். இயேசு தனக்கென்ற அப்பத்தை கொடுத்த உண்டு பண்ண வரத்தை பயன்படுத்தவில்லை. 5000 பேருக்கு அப்பத்தை உண்டு பண்ணினார், ஆனால் தனக்காய் அல்ல. அதுதான் தேவனுடைய மியான ஊழியரின் அடையாளம். ஆனால் இந்த பிரசங்கியார்கள் தங்களை மேம்படுத்தும்படி வரங்களை பயன்படுத்தினார்கள். காலம் செல்ல செல்ல அவர்கள் பாவத்திற்குள்ளாயே கடந்து செல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? ஒருபோதும் நான் உங்களை அறியேன். ஒரு காலத்திலே உனக்கு வரத்தை கொடுத்தேன், ஆனால் நீ வலுவிலைக்கு போனாய், பாவ மன்னிப்பை எழுந்து போனாய், ரட்சிப்பை எழுந்து போனாய். ஒருபோதும் என்னோடு தனிப்பட்ட உறவுக்குள்ளாய் நீ வரவில்லை. அவரை அறியாதவர்களுக்கு ஆண்டவர் வரத்தை கொடுப்பாரா? பழைய உடன்படிக்கையில் அறிதல் என்று ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்று கணவன் மனைவி காண்டான உறவை கொடுத்து பேசப்படுகிறது. நான் ஒருபோதும் உன்னை அறியேன் என்று சொன்னால் ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இல்லாத உறவு. ஆண்டவர் ஒருபோதும் தூதரோடு அறிதலான உறவு இல்லை. சபைதான் மணவாட்டி, அவர்தான் மணவாளன். அவன் பரிசுத்தமான தூதனாயிருந்த பொழுதும் சாத்தான் மனவாட்டியா இல்லை. கணவன் மனைவியை அறிந்தது போல ஒருபோதும் அப்படிப்பட்ட உறவு சாத்தானுக்கு தூதனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு அறிதலான உறவு இல்லை. ஆனால் வரம் இருந்தது. நான் உன்னை ஒருபோதும் அறிய என்றால் என்ன அர்த்தம்? மணவாளன் மனவாட்டிக்கான உறவு உன்னிடத்திலே எனக்கு உனக்கும் எனக்கும் இல்லை. அருமையான நண்பர்களே, கடைசி நாட்களிலே இதுதான் மிக முக்கியம். கிறிஸ்து மனவாட்டிக்காய் வருகிறார். வரத்தை பயன்படுத்தினவர்களுக்காய் அல்ல, இந்த ஊழியம் அந்த ஊழியம் செய்தவர்களுக்காய் அல்ல. உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில எது மிகவும் முக்கியம்? மரத்தாலே போல அநேக காரியங்கள் ஆண்டவருக்காய் செய்வதா, அல்லது மரியாதை போல மனவாட்டியான மனப்பான்மை இயேசுவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து அவளை நேசித்தாள். மனவாளனும் மனவாட்டியும் ஒருவரோடு ஒருவர் இருப்பதை நேசிப்பார்கள். ஒருவருக்காய் ஒருவர் செய்கிற காரியம் அல்ல, ஒருவர் மேல் இருக்கிற மனப்பான்மை என்ன, ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கிறார்கள், அதுதான் மிகவும் முக்கியம். கடைசி நாட்களிலே நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்களா? தனிப்பட்ட விதத்திலே மணவாளன் மணவாட்டியை அறிந்தது போல, கணவன் மனைவியை அறிந்திருப்பது போல அறிந்திருக்கிறீர்களா? அப்படிதான் ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறார். அநேக கிரியை செய்யலாம், வரங்களை பயன்படுத்தலாம், ஆயிரக்கணக்கான கைப்பிரதிகளை கொடுக்கலாம், அங்கேயும் இங்கேயும் போய் ஊழியம் செய்யலாம், அற்புதமான காரியங்களை பிரசங்கிக்கலாம். ஆனால் ஒரு மணவாட்டி மணவாளனுக்கு உண்டான உறவு இல்லை என்றால் ஒருபோதும் நான் உங்களை அறியேன். வார்த்தாவிடத்திலே சொன்னார், ஒரே காரியம் முக்கியம். மரியாள் நல்ல பங்கு எடுத்துக்கொண்டு என் பாதத்திலே உட்கார்ந்தாலே அந்த மனப்பான்மை இருக்க வேண்டும். லூக்கா 10:42 மார்த்தாலே, நீ உன்னுடைய கவனம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, நீ எனக்காய் செய்கிற வேலை நிமித்தமாய் இவ்வளவு வேலை செய்தாலே என்றெல்லாம் ஆண்டவரை மெச்சிக்கொள்ளவில்லை, சுயநலமுள்ளவளாய் இருக்கிறியே என்று மெச்சிக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட ஜனங்களும் தங்களுடைய ஊழியத்தினால் பிசாசுகளை விரட்டி சுகமாக்கி பிரசங்கித்து அநேகருக்கு பிரோச்சனமாக இருந்தது. அதை குறித்து ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், உங்களை வேலையை காட்டிலும் நான் உன்னை விரும்புகிறேன். இதை நாம் அறிந்து கொண்டால் எவ்வளவு மேன்மையா இருக்கும். ஆண்டவர் நம்மிடத்தில் இருந்து எதை எதிர்பார்க்கிறார், கடைசி நாட்களிலே எது நிலைத்து நிற்கும்? ஆகவேதான் மலை பிரசங்கம் மிகவும் முக்கியம். ஆகவேதான் மத்திய 5:6-7 படித்து இதை நாம் கீழ்ப்படுகிறோமா என்று பார்ப்பது மிகவும் முக்கியம். அது தேவன் நம்மை அறிந்திருக்கிறாரா, நான் தேவனை அறிந்திருக்கிறேனா இல்லையா என்று நிரூபிக்கும். அப்பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். ஓ, ஒருபோதும் பிசாசுகளை நீ விரட்டவில்லை, தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை என்றெல்லாம் அவர் சொல்ல போவதில்லை. அது முக்கியம் முக்கியமல்ல. தேவன் வரத்தை கொடுத்தால் அதெல்லாம் செய்யலாம். மிகவும் முக்கியமான காரியம் அந்த மனவாளன் மனவாட்டி கொண்டாடும் உருவு. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையில் இருக்கிற தெளிவுக்காய் நன்றி. வர இருக்கிற நாட்களிலே நாம் முகமுகமாய் பார்ப்பதற்கு நம்முடைய வார்த்தைகளை ஆயத்தப்படுத்துகிறதையும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.